இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, நித்திய ஜீவ வார்த்தைகளை அறிந்தவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை உச்சரிப்பது எப்படி அப்படிங்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். யோர்தான் நதியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க முதலாவது தேவனுடைய நாமத்தை வாயிலே அறிக்கை பண்ணுகிறார்கள். அந்த அறிக்கை பண்ணின இடத்துல திரும்பவும் மீண்டுமாக யோர்தான் நதியில் கொண்டு நிற்க வச்சு ஒரு குறிப்பிட்ட வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை சொல்லி, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தையை தெளிவாக சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோத்திரம். நியாயாதிபதிகள் 12:4-6 வாசிப்போம்.
கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயிமரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள். கீலேயாத்தியர் எப்ராயிமியருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீலேயாத்து மனுஷர் நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். நான் அவன் அல்ல என்றால் நீ ஷிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் ஷிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமின் 40,000 பேர் விழுந்தார்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா எப்ராயிம் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவன். ஆனால் இவங்க யோர்தான் நதியை கடந்து இந்த பக்கம் வரணும்னு சொல்லும்போது அங்கே யோர்தான் நதியுடைய கரையில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கீலேயாத் வம்சம். அப்படின்னா யோர்தானுக்கு இந்த பக்கம் கானான் தேசத்துக்கு எதிராக இருக்கிற புறஜாதிகளுடைய தேசம். அந்த புறஜாதியில் இருக்கிற தேசத்தில் இருக்கிறவன் வந்து அந்த யோர்தான் நதியுடைய கரையில் நின்றுறாங்க. அப்போ இறங்கி யோர்தான் நதியை கடந்து வரும்போது அவனை கேட்குறாங்க, எப்ராயிம்னா அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவங்களா? இந்த கீலேயாத் வம்சம் வந்து புறஜாதிகள். அப்புறம் எப்ராயிம் யாருடைய மகன் கேட்டிங்கன்னா யோசேப்புடைய மகன். அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ கிறிஸ்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை சரியாக உச்சரிக்க முடியாது. அப்படி ஒரு வார்த்தை இருக்குது, இந்த சீபோலத்துங்கிற வார்த்தை இங்கே அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இதனுடைய ஞானார்த்தமான ஒரு வார்த்தை இருக்குது, என்னன்னு யாருக்கா தெரியுமா? ஆனால் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் நல்லா தெளிவாக உச்சரிப்பாங்க. கிறிஸ்தவங்க வந்து உச்சரிக்கிறதுக்கு முடியாது, தடுமாறும். அப்போ பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை புறஜாதிகளுக்கு நல்லா பேச முடியுது, ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு நல்லா பேச முடியாது. என்னவா இருக்கு யாருக்காவது தெரியுமா? அது கிறிஸ்தவன் சொல்றாங்க, புறஜாதின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை தப்பா இருக்கிறதுனால அவனை பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா வெட்டி அப்படியே ஆத்தண்ணிலேயே விட்டுறாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு போனவர் அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு. அப்போ நித்திய ஜீவ வார்த்தைகளை அறிந்தவர்கள், நித்திய ஜீவ வார்த்தைகள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உச்சரிக்க சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் அதை உச்சரிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் அல்லது இடறுகிறார்கள். ஆனால் புறஜாதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. சரி, அந்த வார்த்தை என்னன்னு பார்ப்போம். அது வந்து சிபோலத்துக்கு ஒரு வார்த்தை, ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம் ஒன்று இருக்குது. புறஜாதிகள் நல்லா அந்த வார்த்தையை பேசுவாங்க, கிறிஸ்தவ பேச முடியாது. என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா 1 யோவான் 4:1-3 வாசிப்போம். 1 யோவான் 4:1-3.
பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்திற்கு தரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
ஆ, போதும். இங்க கிறிஸ்தவர்களை பரிசோதிச்சு அறியறதுக்கு நீ கிறிஸ்தவனான்னு சொல்லி கேட்டா அவன் ஆமான்னு சொல்லுவான். அப்ப தேவனுடைய ஆவி அவங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி பரிசோதிக்கலாம்? அதுக்கு இங்க ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்க பரிசுத்த ஆவி எங்களுக்கு இருக்குது. அதான் எப்படி அறிக்கைடுறது சொல்லுங்க பாப்பா. இப்ப அறிக்கைடுறது சொன்னாச்சுன்னா இப்ப தெரிய கிறிஸ்தவனுடைய பாடு என்னன்னு எப்படி அதனுடைய அர்த்தம் சொல்லுவாங்கன்ட்டு. ஆ, கரெக்ட். அப்போ இதை அறிக்கை பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து தேவனுடைய ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிக்கை பண்ணுறது? இப்படி சும்மா வாயில் சொல்லியாச்சுன்னா போதுமா? அதனுடைய பொருள் என்ன? சோத்திரம். அதனுடைய பொருள் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் நல்லா தெளிவாக சொல்லுவாங்க அதனுடைய பொருளை. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு அந்த பொருளை வந்து பேச முடியாது. காரணம் என்ன, அது பொருள் என்ன அப்படிங்கிற மைய கருத்தை தெளிவா சொல்லுவாங்க. இல்ல, இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார்னா கிறிஸ்து தேவனுடைய இல்லை தேவன் மனுஷ அவதாரத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்படின்னா தேவன் மாம்ச அவதாரத்திலே இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஆனால் இதை கிறிஸ்தவங்க சொல்லணும்னு சொன்னால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னால் எப்படி இன்னைக்கு நம்புவாங்களா? வெளிப்பட்டாரு. ஆனா மாம்சத்தில் வெளிப்பட்டது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது ரெண்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து ரெண்டு பேர் இருக்காங்க அதுல. இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படியும் அல்ல. பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இப்போ உச்சரிக்கும் போது இப்போ உங்களுக்கு சரியாக அதை பேச முடியல. மாற்றி மாற்றி சொல்கிறீங்க ஒவ்வொருத்தரும். ஆமாம், தேவனுடைய ஆவி இருக்குதுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், இதனுடைய அர்த்தத்தை சொல்லணும். இப்போ புறஜாதியில் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேவன் மனித அவதாரத்திலே வெளிப்பட்டார். அப்போ தேவன் ஒருத்தர் இருக்காரு, மனுஷ அவதாரங்கிறது அந்த பூமியில் வந்து அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ திரும்பவும் அந்த அவதாரம் வருமா? வராது. ஒரு தடவை அவதாரங்கிறது ஒன்று தான், திரும்பவும் திரும்பவும் அவதாரமாக வந்துட்டு இருக்கிறது வந்து அது தேவனுடைய காரியம் அல்ல. தசாவதாரங்கிறது அது வந்து வேற அர்த்தம். அது வந்து இந்துக்கள் இதில் தசாவதாரம் பற்றி அது பல விதமான அவதாரங்களை மாறி மாறி வர்றது. ஆனால் இங்கே வந்து புறஜாதிகள் வந்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொன்னால் தேவன் மாம்ச அவதாரத்தில் வெளிப்பட்டார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதில் இயேசுனா யாரு கிறிஸ்துனா யாருங்கிறத சொல்லணும். சொல்லுங்க. பாதி வந்திருக்கு, பாதி வந்திருக்கு. இயேசுன்னு சொன்னா பூமியில அற்புத அடையாளம் செஞ்சார் பார்த்தீங்களா? அந்த அழிந்து போகக்கூடிய அற்புத அடையாளங்கள் அதை மட்டும்தான் இயேசு. கிறிஸ்துன்னு சொன்னால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகள், அந்த நித்திய ஜீவ வார்த்தைகளை குறித்து அவர் பூமியில் உயிரோடு இருக்கிற சொன்ன காரியங்கள். அப்போ இயேசுனா அழிந்து போகக்கூடிய பொருள், கிறிஸ்துனா நித்தியமான பொருள். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ரெண்டையும் நம்ம சொல்கிறோம். அப்போ அழிந்து போகிறத பிடிச்சிட்டு இருக்கிறோம், நித்தியமானதையும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த அழிந்து போனதையும் நித்தியமானதையும் பிரிக்கணும். எப்படி இயேசு வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், 33 வருஷம் இந்த பூமியில் உயிரோடு இருந்தார், அவர் அற்புத அடையாளங்களை செய்தார், அது நம்மளுக்கு வேணுமா? அல்லது அவர் பேசின நித்திய ஜீவ வார்த்தைகள் நம்மளுக்கு வேணுமா? வார்த்தைகள் தான் வேணும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இயேசு தான் வேணும். ஆமாம், அதுதான் வேணும்ல. இப்போ இயேசுவே நாங்கள் கடவுளாக மாற்றிடுவோம்ல. கிறிஸ்துவ வந்து நம்ம தேவனை நம்ம நினைக்கிறோமா, அல்லது இயேசு தேவனை நம்ம நினைக்கிறோமா? கிறிஸ்து தான் நம்மளுக்கு தேவன். கட்டளையிடப்படவில்லை. அது எந்த நாமம்? இயேசு நாமமா கிறிஸ்துவின் நாமமா? சொல்லுங்க, அந்த நாமம் பேர் போட்டிருக்காங்க எந்த நாமானு? மரித்தவருந்து எழுந்தாரு. ஆனா இப்ப மரித்தவருக்கு முன்னால இருந்த அற்புத அடையாளம் தான் இப்ப அங்க பேசுது. ஆமா, அங்க கிறிஸ்து வந்துட்டாரு சொன்ன மாதிரி. மருத்துவருந்து எழுந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. மாம்சம் வெளிப்பட்ட இயேசு அங்க முடிஞ்சு அங்க ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு. அந்த நாமத்தினாலதான் பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரட்சிப்பு. ஆனா அதுக்கு முன்னால இருந்த அற்புத அடையாளம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. மத்தேயு 15:30 வாசிப்போம்.
சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுத்தப்படுத்தினார்.
இங்க பாருங்க, இயேசுவினிடத்தில் வைத்தார்கள். இங்க கிறிஸ்து காண பாருங்க. பைபிள் படிச்சதெல்லாம் சரியா படிக்கல இதனால வரைக்கும் இல்லைங்களா. இங்க இயேசுவின் இடத்துல வைத்தார்கள் இருக்கு. இங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பாருங்க. இயேசுவின் இடத்துல வைத்தார்கள். ஆமா, இங்க இயேசுவின் இடத்துல தான் அற்புத அடையாளத்தை கொண்டு வர்றாங்க. இந்த அற்புத
அடையாளத்தை
அப்போ இயேசுடைய அற்புத அடையாளத்தை பெற்றவங்க எல்லாருமே இன்னைக்கு செத்துட்டாங்க. ஆனா இயேசுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவனை அடைந்து இன்றைக்கும் அவர்கள் பரலோகத்தில் இருக்காங்க. ஆமா, அசுத்தாய் வந்து இங்க சபையில மட்டும் ஓடலையே. அசுத்தாய் வந்து ஆட்சி சபையிலும் ஓடுது, இந்துக்கள் கோயிலையும் ஓடுது, முஸ்லீம் கோயிலையும் ஓடுது, எல்லா கோயிலையும் தான் ஓடுது. பூசாரி தான் ஓடுறான். அந்த போய் இப்படி போய் அந்த போய் வேற வழியா திரும்பி வந்துடும். அப்போ அற்புத அடையாளம் செஞ்ச இயேசு வேணுமா, நித்தியஜீவ வார்த்தைகளை சொன்ன கிறிஸ்து வேணுமா அப்படிங்கிறத வந்து பிரித்து சொல்கிறதுல இன்னைக்கு கிறிஸ்தவங்க தடுமாறுறாங்க. எங்களுக்கு அந்த அற்புத அடையாளம் செஞ்சது இயேசு தான் வேணும். 2 யோவான் 1:7-10 வரை வாசிப்போம். 2 யோவான் 1:7-10 வரை. அறிக்கை பண்ணணும், எந்த உபதேசத்தை கொண்டு வரணும்? கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வரணும். ஆனா இன்னைக்கு எல்லாம் எந்த உபதேசத்தை கொண்டு வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் உபதேசம். அப்படின்னா குஷ்டரோகி தொட்டார், சுகமாக்கினார், வியாதிகள் ஓடும், விசுவாசிகள் ஓடும், ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும், வறுமை நீங்கும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்த இயேசுவை பிரசித்தப்படுத்தி அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவையே தேவன் என்று இன்றைக்கு அநேகர் விசுவாசித்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையாக அது நித்தியமான பொருள் இல்லை. கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகள் தான் நித்தியமான காரியங்கள். அப்போ கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை மட்டும்தான் நம்ம கொண்டு வர முடியும். அப்படின்னா கிறிஸ்து வந்து நம்மளுக்கு பின்பற்ற வேண்டிய மூல உபதேசத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காரியத்தில் இந்த அணிந்து போகிற காரியத்தை வச்சு ஒரு உபதேசம் உண்டாக்குறாங்க. நித்தியமான காரியங்களை வச்சு ஒரு உபதேசம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயோ இயேசு எப்படி தேவனை நீங்கள் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க, அது சொல்லக்கூடாது, வாயிலே வராது. அந்த பொருளை கேட்டாலும் அது எல்லாம் இதுதான், அது அதுதான் இதும்பாங்க. ஆனால் பிரிக்க தெரியணும். அப்போ பிரிக்க தெரியாமல் இருந்ததுன்னா நாம் இந்த வார்த்தையில் தடுமாறுறன்னு அர்த்தம். இதில் ரெண்டு யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் வஞ்சகனை உங்களுக்கு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கான். ஆ, இதில் ஒன்பதாம் வசனம் வாசிப்போம். பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பின்பற்றினாதான் பிதாவையும் குமாரனையும் நாம் பின்பற்ற முடியும். அப்போ குமாரன் சொல்கிறது அந்த 33 வருஷம் இருந்த அற்புத அடையாளங்களில் இல்லை. குமாரனுங்கிறது நித்திய ஜீவ வார்த்தைகளை தான் குமாரனுங்கிற விசுவாசங்கள் வெளிப்படுது. அப்போ இன்றைக்கு பிதாங்கிறது சத்திய ஆவியாகிய தேவன், அந்த சத்திய தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட காரியங்கள் நித்திய ஜீவ வார்த்தைகள். அந்த நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுத்தது குமாரன். அந்த குமாரன் வந்து ஒரு நாளும் இயேசுவாக மாற முடியாது. அப்போ இன்றைக்கு இயேசு வேணுமா குமாரன் வேணுமா அல்லது பிதா வேணுமான்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் எது வேணும்? இயேசு தான் வேணும். ஏன்னா அற்புத அடையாளம் அங்கே தான் நடக்குது. அங்கே நடக்கிற அற்புத அடையாளம் எல்லா கோயிலும் தான் நடக்குது. ஆனால் நித்திய ஜீவ வார்த்தைகளை பின்பற்றினா அந்த பேய் பிசாசு போச்சுன்னா அது ஒரு நாளும் திரும்பி வராது. ஆனால் இங்கே வந்து பேய் ஓடிச்சுன்னா என்ன ஆகுது? இந்த பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க, ஊர் ஊராக பேய் துரத்துற வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அப்படியாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் வந்து தேவனுடைய ஆவியை உடையவன், நான் வந்து என்ன விசுவாசத்தை பின்பற்றுகிறேன், இயேசுவினுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறேனா அல்லது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறேனா அப்படிங்கிறத நாம் தீர்மானிச்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 5:16 அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டாரு, கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம், கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாகத்தான் நாங்கள் அறிவோம். அப்படி நாங்கள் வார்த்தையின்படி அறிந்திருந்தாலும் இனிமேல் நாங்கள் வந்து அந்த 33 வருஷம் இருந்த அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை நாங்கள் அறியோம். அவர் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சோத்திரம். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை வந்து உச்சரிக்க சொன்னால் இந்துக்கள் வந்து மிக எளிமையாக சொல்லிடுறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை பிரிக்க முடியாமல் இதுதான் வேணும் அதுதான் வேண்டாங்கிறத வச்சுக்கிட்டு இயேசுவையே நித்தியமான தேவன் என்று விசுவாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த வார்த்தையில் இவங்க தவறுறாங்க. 2 தீமோத்தேயு 2:15-17 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:15-17
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாகிரு. சீர்கேடான பேச்சு வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அறிவிலவையே போடப்படும். இனமேயும் விளைத்தும் அப்படிப்பட்டவர்கள்.
போதும். அப்போ நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும்னா நீ வார்த்தையை சத்திய வார்த்தையை நிதானமாய் பகுத்து போதிக்கணும். எப்படி நிதானமாக பகுத்துக்கிறது? வேதம் எல்லாமே சத்திய வசனம் தானே, எப்படி நிதானமாக பகுத்து போதிக்கிறது? சீர்கேடான் மீன் பேச்சு எப்படி இதில் உருவாகுது சொல்லுங்க பாப்பா. இப்போ எப்படி சீர்கேடான மீன் பேச்சு உருவாது? சரியாக பகுத்தறியில் தெரியலன்னா இங்கே சீர்கேடான மீன் பேச்சு உருவாயிடும். எப்படி உருவாகும்? அப்போ சத்திய வசனத்தை பகுத்தறியணும், அது நிதானமாய் பகுத்து போதிக்கணுமாம்மா. சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கணும். அப்போ இன்றைக்கு சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறாங்களா அல்லது சீர்கேடான வீண் பேச்சுகள் இன்றைக்கு இடம் பிடிச்சிருக்குதா? அந்த சீர்கேடான வீண் பேச்சு வர்றதுக்கு காரணம்
என்ன?
இதையும் அதையும் கலந்துறது. நித்திய ஜீவ வார்த்தைகளையும் அல்லது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளையும் இயேசுவினுடைய வார்த்தைகளையும் ரெண்டையும் கலப்படம் பண்ணிடுறது. நாம் கிறிஸ்துவனுடைய வசனத்தை பேசிகிட்டு இருப்போம், உடனே இயேசுவனுடைய வார்த்தைகளை அந்த உபதேசத்தில் அற்புதம் செஞ்சார், அடையாளம் செஞ்சார், தேவனுடைய நாமத்தினால எல்லாம் நடக்குது, இதையே கொண்டு வந்துடுவான். இதையும் அதையும் போட்டு குழப்பினா என்னாகும், வீணாக பிரச்சனை தான் வரும். ஆமாம், வாக்குவாதம் வர்றது இன்றைக்கி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, குமாரனுடைய வார்த்தைகளையும் இயேசுவினுடைய வார்த்தைகளையும் கலப்படம் பண்ணுறது. நாம் வந்து நித்திய ஜீவ வார்த்தைகளை மையமாக கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தையை வந்து சிந்திச்சிட்ருப்போம். அப்போ இன்னொரு ஆள் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடக்குங்க, இருக்குது, ஆண்டவர் தருவார், இப்போ நடக்கிற காரியம் பார்ப்போம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அற்புதம் செஞ்சார், அடையாளம் செஞ்சார், அதிசயங்களை செஞ்சார். இதுதான் இன்றைக்கி ஜனங்களுக்கு தேவை, இதனால தான் ஆண்டவருக்குள்ளே அநேக ஜனங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முக்கியமாக வைத்து போதிப்பார்கள். அப்போ நித்திய ஜீவ வார்த்தைகளை அல்லது குமாரனுடைய வார்த்தைகளை அல்லது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கொண்டு போகிற ஜனங்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் ஆண்டவர் சொல்லிருக்காரு, நீங்கள் வேதத்தை தேடி வாசியுங்கள், அப்போ தேவனுடைய வாயின் வசனங்களுக்கு செவி கொடுங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, சத்திய வசனம் என்னங்கிறத நீ நிதானமாக பகுத்து போதி. சத்திய வசனம் இருக்குது, அழிந்து போகிற காரியங்களும் வசனத்தில் கலந்து இருக்குது. அப்போ அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் நல்லா பகுத்து நிதானிச்சாதான் நம்ம வேதத்தில் இருக்கிற சத்தியமான வசனங்களை கண்டுபிடிக்க முடியும். தீத்து 1:9
ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எது பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவமாக இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் கற்றுக்கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும்.
பாருங்க, இங்க வந்து கேட்கறவனுக்கு சரியா பதில் சொல்லணும்னா இயேசுவையும் கிறிஸ்துவையும் பிரிச்சாச்சுன்னா போதும், சரியா பதில் சொல்லலாம். இதை பிரிக்க தெரியல அவ்வளவுதான், ஆரோக்கியமான வசனம் பேச முடியாது, அப்புறம் நோயாளிக்கு உண்டான வசனம் தான் பேச முடியும். ஆமாம், எல்லாம் ஆடுக்கு நோய் பிடிச்சிச்சு, ஊழியக்காரனுக்கு நோய் பிடிச்சிருச்சு. அப்போது ஆரோக்கியமான வசனத்தை பேசணும்னா முதலாவது பகுத்தறியணும், பிதா யார், குமாரன் யார், இயேசு யார் அப்படிங்கிறத பகுத்தறியணும். பகுத்தறியலைன்னா உண்மையான வசனத்தை பேச முடியாது. 1 Peter 2:2-3 வார்த்தைகள் வாசிப்போம். 1 Peter 2:2-3
சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள்.
களங்கமில்லாத ஞானப்பால், இன்னைக்கு என்ன பால் வந்து குடிக்கிறாங்க இன்னைக்கு சபையில், கலப்படமான ஞானப்பால். இந்த ரெண்டையும் கலந்துட்டானா போது கலப்படமான ஞானம், ஞானப்பால் தான் ஆனால் கலப்படம், கலப்படமானது இருக்குது, களங்கம் இல்லாதது இருக்குது. களங்கம் இல்லாததுன்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள், கலப்படம்னு சொன்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவனுடையது இயேசுவனுடையது போட்டு கலந்துருவோம், அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த ரெண்டையும் போட்டு கலந்தாச்சுன்னா மனுஷன் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நிதானமாய் பகுத்து போதிக்க தெரியறவனுக்கு தான் ரெண்டையுமே பிரிக்க முடியும். அப்படி நிதானமாக பகுத்து பிரிக்க தெரியலனா எல்லாம் ஒன்று தானே, இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்றைக்கி கலப்படம் தான் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் கலப்படம் வந்ததுன்னா நல்லா புதிதாக பிசைஞ்ச மாவு, கொஞ்சம் பழைய மாவு கிடச்சுன்னா ரெண்டும் புளிச்சிடும். அப்படி தான் இன்றைக்கி எல்லாம் புளித்த மாவில் தான் இருக்காங்க. இந்த புளித்த மாவுடைய வாசனை தான் வேறு, கலர் தான் வேறு, ஆனால் எல்லாம் புளிச்ச மாவு தான். அப்போ புளிப்பில்லாத மாவை எப்படி நாம் உருவாக்குறது அப்படின்னா, நித்தியஜீவ வார்த்தைகளை என்றைக்குமே புளிக்காது. நித்தியஜீவ வார்த்தைகளுக்கு நித்தியமான காலங்கள் இருக்கிறபடியினால் அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பழசாக போகாது, புளிக்கவும் செய்யாது. ஆனால் மனுஷன் வந்து நித்தியஜீவ வார்த்தைகளுடைய வார்த்தைகளோடு மனுஷனுடைய உபதேசத்தையும் இயேசுவினுடைய உபதேசத்தையும் அல்லது இந்த சொந்த காரியங்களை கலப்படம் செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசு என்ன தான் நல்ல காரியங்களை தெரிஞ்சிருந்தாலும் எல்லாமே புளிச்ச மாதிரி ஆகி போயிடும். 1 Corinthians 3:1-4
மேலும் சகோதரரே, நாம் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பானை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேரகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா அல்லவா?
போதும். இங்க பாத்தீங்கன்னா சபையினுடைய வேறுபாடை இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. நான் அந்த சபையை சேர்ந்தவன், இந்த சபையை சேர்ந்தவன் சொல்லும் போது நீங்க எல்லாம் பாலை தான் குடிக்கிறீங்க. அப்ப பால் மட்டும் பத்தாது. அப்போ பாலுனா களங்கம் இல்லாத ஞானப்பால் குடிச்சாவே இந்த பிரச்சனை. களங்கம் இல்லாத ஞானப்பாலுக்கு அப்புறம் வந்து பலமான ஆகாரம் சொல்லி ஒன்று இருக்கு, அது வந்து நீதியின் வசனம். அப்போ களங்கம் இல்லாத ஞானப்பாலை குடிக்கிற நேரத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னா, இது கலப்படமான ஞானப்பாலை குடித்தா எப்படி இருக்கும்? ஃபுல்லாக கலப்படத்தான். களங்கம் இல்லாத ஞானப்பாலை குடிக்கும்போதே இவன் பலவீனனாக இருக்கிறான் நம்ம ஆவிக்குரிய நிலைமையில். அப்போ கலப்படமான ஞானப்பாலை குடித்தா பலவீனம் இல்லை, அவன் நோயாளியாக இருப்பான். எந்தெந்த சபையில் எப்படி எப்படி கலப்படம் போடுறாங்களோ அந்தந்த கலப்படத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களையும் ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு நோயாளியாக மாற்றி வைத்திருக்கிறது. அவன் ஆவியில் ஆரோக்கியமாகவே இல்லை. காரணம், ஆரோக்கியமான வசனத்தை சாப்பிட்டா தானே அவன் ஆரோக்கியமாக மாறுறது. அதே எங்கேயுமே கிடைக்கலையே. அதனால் நோயாளி என்ன பண்ணுறான், இதே நம்ம கேட்டு கேட்டு வந்தாச்சு, இதே நம்மளுக்கு நல்லா இருக்குதுங்கிற மாதிரி அவன் போவான். ஆனால் உண்மையான வசனத்தை கொண்டு ஒரு மனுஷனை பரிசோதிக்கும் போது அல்லது தேவனுடைய ஆவியை பரிசோதிக்கும் போது அவன் ஆவிக்குரிய நிலைமையிலே நோய் கொண்டவனாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் 2:17
பேசாமல்
பாருங்க, இங்கே கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இங்கே பாருங்க, இயேசுங்கிற வார்த்தை வரல. அப்போது இன்றைக்கு கலப்படம், கலப்படம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கலப்படம். கலப்படத்தை மனுஷன் கண்டே பிடிக்க முடியாது. கடுகில் கலப்படம் பண்ணுறதுக்கு கடுகு மாதிரி கல் நிறைய இடத்துல இருக்குது. சுண்டலில் கலப்படம் பண்ணுறதுக்கு சுண்டல் மாதிரி இருக்கிற கல் வேறு இடத்துல இருக்குது. ஆனால் அது கல் வெயிட்டாலும் தெரியாது, சுண்டல் மாதிரியே வெயிட் இல்லாமையே தெரியும். அப்படி அதே மாதிரி அரிசியில் கலப்படம் பண்ணுறதுக்கு அரிசியில் இருக்கிற கல் மாதிரி இல்லை, கல் மாதிரியே இருக்கும், ஆனால் வெயிட் இருக்காது, அரிசியுடைய வெயிட்லேயே இருக்கும். எல்லாத்துலேயும் கலப்படம் பண்ணுறான், கலப்படத்தை கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி கலப்படத்தை இன்றைக்கி மனுஷன் வேத வசனத்தில் போட்டு தனக்கு ஆதாயத்தை தேடிக்கொண்டு இருக்கிறான். நீ கலப்படத்தை தேடிதான், சாயத்தை தேடிதான் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் ஓடுது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார், அதை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பைபிளை படிக்கணும்னா ஐயோ அதுக்கு நேரமே இல்லை பிரதர். சொல்லி சொல்லி கடைசியாக எப்போ தெரியுமா பைபிள் படிப்பாங்க நிறைய பேர்? ஆமாம், அங்கே ஸ்ட்ரக்சரில் தள்ளிட்டு போய் ஒரு காலையும் கையும் தூக்கி ஒரு பக்கம் மாட்டி விட்டதுக்கப்புறம் அப்போ தான் பைபிள் படிக்க வேண்டிய மனசு வரும், அப்போ தான் நேரம் வரும். நம்ம அப்படி வந்து, ஆனால் ஆண்டவர் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நேசித்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார்னா அதுக்கப்புறமும் வந்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருப்பாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை படிக்காதவங்களை ஆண்டவர் வந்து இப்படி ஒரு அடி அடித்து உட்காந்து படின்னு சொல்லி உட்கார வச்சிருவார். சிலவங்களை வந்து பைபிள் படிக்கிறதுக்கு நேரமே இல்லாமல் நிறைய வேலையில் கொடுத்து, நீ இப்போ இதுதான் நல்லது உனக்கு, இதை படித்தா உனக்கு டைம் பத்தாது, அதனால் எதுக்கு டைம் இருக்குதோ அந்த காரியத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி விட்டுருவார். அப்படியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், வேறு ஊரில் இருக்கிற நிறைய வேலையில் கொடுத்துருவார். அப்போது உண்மையாகவே நீ தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறியா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு அப்படி கொடுத்து உன்னை சிக்க வச்சுட்டார்னா நீ வேதத்தை படிக்கவே மாட்டேன். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறதற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்க முடியும். மற்றவங்க எல்லாமே இந்த மாதிரி கலப்படமான ஞானப்பால் எங்கே கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், எங்கே நல்லா இருக்கும், மனசுக்கு இங்கே இதமாக இருக்கும், அப்படின்னு சொல்லிட்டு எங்க தீர்க்க தரிசனம் கிடைக்கும், எங்க வந்து அற்புத அடையாளம் நடக்கும் அப்படின்னா ஓடி 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 பைபிளை வந்து தலைக்கு வச்சு படுத்து அப்புறம் பிசாசு வந்தாலும் பைபிளை தான் அடிச்சு துரத்துறது. அது எப்படி ஓடும்? ஓடாது. ஆமாம், ஆமோஸ் 5:14-15. ஆமோஸ் 5:14-15.
நீங்கள் பிழைக்கும் பிழைக்கும் தக்க தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்போது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனையின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலின் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனையின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார்.
போதும், இன்னைக்கு தேவன் எங்களோடு இருக்கிறார் எங்களோடு இருக்கிறான்னு அநேக பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அநேக சபைக்கு முன்னால பெருசாக எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் அவன் நன்மையும் தீமையும் பிரிக்க தெரியுதான்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. நன்மை தீமையை பகுத்தறிய தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இயேசு கிறிஸ்துவில் இயேசு யாரு கிறிஸ்து யாருன்னு பார்த்தறிய சொன்னால் தெரியாது. அதனால் ஆனால் தேவன் எங்களோடு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீ தீமையை பகுத்தறிந்தால் தீமையை வெறுத்து நன்மையை நீ தெரிந்து கொண்டால் நீங்கள் சொல்லுகிறபடி நான் உங்களோடு இருப்பேன். அப்போ பகுத்தறிய தெரியாதவனுக்கு தேவன் எங்களோடு இருக்காருன்னு சொன்னால் ஆண்டவரா அவன் கூட இல்லை, ஆண்டவர் அவன் கூட இல்லை. யாருக்கு நன்மையும் தீமையும் பகுத்தறிய தெரிகிறதோ அவர்கள் கூட தான் தேவன் இருக்கிறார். இப்போ இயேசுக்கு கிறிஸ்துவுக்கு உண்டான வித்தியாசத்தை பகுத்தறிய முடியுதா நம்மளுக்கு? ஆமாம், இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. சோத்ரா பாருங்கள், நான் இந்த டாபிக் இப்போ தான் முதல் தடவை பேசுகிறேன் நான். அப்போ இங்கே வந்து 7 வருஷம் ஆச்சு, அதிகமான நாட்கள் சபைக்கு வந்த ஆட்களுக்கு இன்றைக்கி தெரியாமல் இருக்கு. ஏன்னா நேரம் இல்லை பைபிள் படிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. இயேசு தான் நம்மளுக்கு வேணும் இப்போ. அற்புத அடையாளம் வேணும், உடம்பு சரியில்லைன்னா வேணும், காசு வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். அதனால் நம்ம ஆண்டவரை தேடுறதுனால அது வந்து நன்மையை பகுத்தறிய முடியல. அதனால் நம்ம நினச்சிட்டு இருக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கார் இருக்காருன்னு, ஆனால் தேடி பார்த்தா மரியாளுடைய கதை தான். இந்த கூட்டத்தில் இருப்பார் இருப்பார்னு சொல்லி நினச்சி தேடி போகும்போது அங்கே ஒரு நாள் முழுவதும் தேடாமல் விட்டதுக்கு கடைசியில் 3 நாள் தேடி போய் அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கூட இருக்கார் இருக்கார் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். 1 நாள் தேடி பார்த்தா அப்புறம் 3 மடங்கு நாம் தேடணும். ஆமாம், 1 வருஷம் நம்ம கூட இருக்கார் இருக்காருன்னு நினச்சிட்டு நாம் விட்டுட்டோம்னா கடைசியில் எத்தனை 3 வருஷம் தேடினாதான் ஆண்டவரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எங்கே கண்டுபிடிக்க முடியும்? தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டினா அது முடியாது. ஆமாம், அப்போ ஆலயத்தில் வந்து கிறிஸ்து இருக்கார், இயேசு வந்து வேற இடத்துல இருக்கார். இயேசு வந்து எல்லா இடங்களுக்கும் அற்புத அடையாளம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தேவாலயத்துக்குள்ளே வரும்போது அவர் கிறிஸ்துவாக மாறிடுறாரு. அதனால் நாம் நன்மையை நன்மை தீமையை பகுத்தறிய தெரிஞ்சால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதை பகுத்தறிய தெரியலேன்னா நம்ம தான் சொல்லிக்கணும் ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னு. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இல்லை. ஏசையா 5:20-24.
தங்கள் பார்வை ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமானுமாய் இருக்கிறவர்களுக்காயோ, சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கடந்த பராக்கிரமசாலியுமாய் இருந்து
வைத்து பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ, இது நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாக எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்களின் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளில் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள்.
தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணுனா, வேதத்தை வெறுத்து தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணுனா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அது 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 நடக்கும், அது நடக்கும். அதுக்கு முன்னால் என்ன நடக்கும்? மேதத்தின் மேலே நம்மளுக்கு பிரியம் இல்லை, தேவனுடைய வாசனத்தை நாம் அசட்டை பண்ணுறோம். என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயோன்னு இருக்கு. எதுக்கு ஐயோ? தேவனுடைய வேதத்தை வெறுத்து தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணும் பொழுது என்ன பண்ணுவானா மனுஷன்? நன்மையை தீமையம்மா, தீமையே நன்மையம்மா. இதுக்கு வாதாடுவான், வாதம் பண்ணுவான். பைபிள் எடுத்து வாசிக்காதனால தனக்கு தெரிஞ்சது தான் சரின்னு வாதாடுவான். ஆமாம், எல்லாத்தையும் வாதம் பண்ணி வாதம் பண்ணி கடைசியில் பைபிள் எடுத்து வாசிச்சேன்னு வைங்களேன், அது வேறையாக இருக்கும். காரணம் என்னன்னா, வேதத்தை நேசிக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுறது, அதை உணசிக்கணுங்கிற பிரியம் இல்லை. அப்போ மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது. அப்போ இந்த காரியம் தெரியாமல் இவனுக்கு நல்லதுன்னு சொல்லி தெரியறதெல்லாம் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை அப்படிங்கிற தீமைங்கிறத நன்மைம்மா, வெளிச்சத்தை இருளும்மா, இருளதை வெளிச்சம்மா, இப்படி மாற்றி மாற்றி சொல்லி கடைசியில் எல்லாம் போய் ஒன்றா பாதாளத்தில் விழுகிறது. எரேமியா 15:16-21 வரை வாசிப்போம். எரேமியா 15:16-21 வரை.
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கழிகுந்ததில்லை. உமது கருத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினேன். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்திற்கு முன்பாக நிறைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விளையாட பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை கொல்லாதவன் கைக்கு தப்புவித்து உன்னை வளவந்தின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார்.
ஆ, போதும். இங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கண்டேன், உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியமாக இருந்தது. யாரு? கிறிஸ்தவங்க இல்லைங்களா? ஆரம்பத்தில் கேட்கும்போது நல்லா இருக்கும், சந்தோஷத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இங்கே முள்ளும் இல்லை, கடைசியில் பாறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. தேவனுடைய வார்த்தையை நல்லா சாப்பிட்டாச்சு, ரொம்ப விருப்பமாக இருக்குது, ஆனால் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை அப்படின்னா சினிமா தியேட்டரில் போய் உட்காந்துட்டான், ஆட்டம் பாட்டம் போட்டது கிடையாது, இந்த ஊரில் இருக்கிற பொறுக்கி பசங்க கூட நான் சேர்றது கிடையாது. காரணம், தேவனுடைய வார்த்தையை நான் அறிஞ்சிக்கிட்டேன், ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஆ, சலிப்பு. எங்கே போனாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆ, அதுக்கப்புறம் வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப மத்தவங்க வந்து விரும்பப்படுற மாதிரி இல்லை. என் நோவு நித்திய காலமாகும். நோவுங்கிறது இந்த வாக்குவாதம் பண்ற நோய், வாக்குவாதம் பண்ற நோய் நித்தியமா இருக்குது, விடவே மாட்டேங்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில அவ்வளவுதான், தெரிஞ்சதை வச்சு அடுத்தவனா உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு இதுதான் தெரியும், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் பண்ணி 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 அந்த வாதத்திலே பிடிவாதமா இருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை, அந்த பொல்லாத பசங்க கூட பேசுறது இல்லை, இந்த மாதிரி தேவையில்லாத காரியத்துக்கு போகிறதுல பைபிள் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கே போய் பேச போனாலும் அங்கே வந்து ஒரு வாக்குவாத நோய் வந்து அவங்கள தாக்கி, எப்போ போனாலும் சரி, சில குறிப்பிட்ட ஆளுகூட பேசும்போது எப்போ போனாலும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம்?
நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருக்கிறோம்.
பாருங்க, தேவனுடைய வார்த்தை வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, கடைசியில் பார்த்தா காணும். பேச மாதிரி இருக்குது, ஆனால் கடத்துக்கு அப்புறம் தொடர்ந்து பேச முடியல. வாக்குவாதம் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டு வார்த்தை கிடைக்குது, தொடர்ந்து வாக்குவாதம் பண்ண முடியல. அந்த ஒரு வார்த்தையே வச்சு அதுலேயே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருப்பான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வந்து அவனுக்கு நம்பப்படாத ஒரு நீரீற்றை போலவும் வற்றி போகிற ஒரு அப்படின்னா இருதயத்தில் கொஞ்சம் தெரியுது, அப்புறம் கொஞ்சம் தேடி தேடி பார்த்தா காலமாக இருக்குது. அதுக்கப்புறம்
என் முகத்திற்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய், நீ தீர்ப்பாடது நின்று விளையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாயை போல இருப்பாய், நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக.
போதும் போதும். இந்த வியாதி இருக்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை நல்லா தெரியுது, நல்லா வாக்குவாதம் பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, ஆனால் தொடர்ந்து அவங்களோட வாக்குவாதத்தை மேற்கொள்ள முடியல, ஆனால் பெரும் பிரச்சனைகளை போய் முடியுது. அப்படின்னா இவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை மாறுறதுக்கு பிரித்தெடுக்கணும். எப்படி பிரித்தெடுக்கலாம்? இங்கிலீஷ் பைபிள் யாராவது இருந்தால் வாசிங்களை பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பைபிளில் போட்டிருக்குது, நீ வந்து உபயோகம் இல்லாத வார்த்தைகளை நீ பிரித்தெடுத்தீன்னா என்னுடைய வாய்ப்போல அவை அப்படின்னா தீமை, தீமைங்க தீர்ப்பானங்கிறது தீமைன்னு சொல்கிற அர்த்தத்தில் போட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் வந்து யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் அல்லது வேனிட்டி வேர்ட்ஸ், வெயின் வேர்ட்ஸ். வாசிங்க.
Therefore the saith the Lord, if thou return, the will I bring thee again, and thou shalt stand before me, and if you thou take forth the precious from the belly, thou shalt be as my mouth.
இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலுங்கிற வார்த்தை போட்டுருக்கலைங்களா, வெயில், VEIL. வெயில் அப்படின்னா வெயிலுங்கிறது அந்த தீமைங்கிறத அர்த்தம். வேறு சில பைபிளில் பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் வேர்ட்ஸ்னே போட்டிருக்கு. அதான் அந்த தீமையான வார்த்தைகளை நீ பிரித்தெடுத்தால் என்னுடைய வாய்ப்போடு இருப்பாய். அப்போது நன்மையும் தீமையும் பிரிச்செடுக்காமல் ரெண்டையும் கலந்து பேசுகிறதுனால மற்றவங்களுக்கு முன்னால் வாக்குவாதம் பண்ணுற நோயாக மாறி இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையில் நம்ம பேசும்போது தீமையான காரியங்கள் என்னங்கிறத முதல்ல பிரிச்செடுக்க தெரியணும். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கும்போது நல்லா இருக்குது, இருதயத்துக்கு நல்லா இருக்குது, நம்முடைய மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொன்னால் கூட மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் பிரச்சனை வந்துடுது. அப்போ அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத வார்த்தைகளை பிரித்து எடுத்துட்டு எந்த இடத்துல எந்த வார்த்தை பேசணும் அப்படிங்கிற அந்த நிதானம் மட்டும் இருந்ததுன்னா நாம் வந்து தேவனுடைய வாய்க்கு சமமாக மாறுவோம். நாம் வந்து அவர்களுக்கிட்ட திரும்ப மாட்டோம், அவர்கள் நம்மளிடத்துல திரும்புவார்கள். அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு கீழாக போக மாட்டோம், நம்ம வந்து அவங்களுக்கு அதிகாரியாக தேவன் நம்மளை வைப்பார். அப்போ தேவனுடைய வார்த்தையை வந்து நல்ல நிதானமாக பகுத்து பிரித்து தீமையான வார்த்தைகளை பிரித்தெடுத்து சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு அதிகாரியாக மாறுவோம். அப்போ தேவனுடைய வார்த்தை என்னங்கிறது, தேவனுடைய வாயை போல இருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியும். அப்படி இல்லைன்னா தேவனுடைய வார்த்தை எனக்கும் தெரியும்னு சொல்லி நாம் பேசணும்னா தீமையை பிரிக்க முடியாமல் தீமையும் நன்மையும் கலந்து எல்லாமே ஒன்றா பேசும்போது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து வாக்குவாதம் வந்து கடைசியில் அங்கே விரோதங்கள் உருவாகிடுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பேசுனேன்னா இந்த ஜனத்துக்கு அரணாக உன்னை வைத்தேன். அப்போ தேவன் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய நல்ல ஒரு இடத்துல வைக்கிறார். அப்போ அந்த பகுதியில் ஊழியக்காரனாக நியமிக்கிறார். அப்போ இன்றைக்கு ஊழியக்காரங்களுக்குள்ள இந்த ரெண்டு காரியம் கலந்திருக்கிறது அல்லது ரெண்டையும் பிரிக்க முடியாமல் இருக்கிறதுனால இன்றைக்கு வாக்குவாதங்கிற நோய் வந்து இருந்து அவங்க ஊழியத்தினுடைய எல்லைகள் குறுக்கப்படுகிறது அல்லது மற்றவர்களுக்கு அடிமையாக இருந்து இன்றைக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏசைய 4:1 அவசனம்.
அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புதித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உண்மையில் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள்.
இஸ்ரவேலின்
தப்பினர்களுக்கு அந்நாளில் கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையாயிருக்கும், அலங்காரமாயிருக்கும்.
இங்க அந்நாட்களில் ஏழு ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து அப்படிங்கிற சம்பவம் ஆவிக்குரிய அர்த்தம். பூரண புருஷனாகிய கிறிஸ்துவை பிடித்து ஏழு சபைகள் நாங்கள் எப்படியும் சாப்பிடுவோம், நாங்கள் செய்கிறதா நீதி, பேர் மட்டும் சொல்லிக்கணும். அப்போ ஏழு பேர் ஒற்றுமையாக இருப்பாங்களா? ஏழு பேர் ஒற்றுமையாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் சண்டை தான் நடக்கும். இது எந்த காலத்தில் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த காலத்தில் நடக்குது? இப்போ நடக்குது. எப்போ இருந்து ஆரம்பிச்சது? இது இப்போ ஆதாமிலிருந்து இருக்கிற நாட்களில் இந்த சம்பவம் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் நடக்கும். மோசையுடைய காலத்தில் ஏழு ஸ்திரீகள் வந்து எழுத்தின்படி சண்டை போட்டிருப்பாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் ஏழு ஸ்திரீகள் இல்லையே. இயேசு கிறிஸ்து வரும்போது கூட ஒரே சபதாக இருந்தது. அன்னைக்கு வந்து பரிசேயர் வேதபாரகர் அப்படி தான் இருந்தாங்களோ ஒழிய ஏழு சபைகளாக
பிரியலை.
அதான் கடைசி காலம் எந்த காலத்துலேருந்து தொடங்குது? இப்போ அந்த ஏசைய நாலு ஒன்று ரெண்டுலேயே இருக்குது அதனுடைய அர்த்தம். அப்புறம் இது எந்த காலத்தில் நடந்திருக்குது? இஸ்ரவேலில் தப்பினவர்கள், இஸ்ரவேலில் தப்பி சாகாமல் உயிரோடு இருக்கிற ஜனங்கள், அவங்க இருக்கிற நாட்களிலே இது நடக்கும். அப்படின்னா எந்த நாட்களில் இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்கள் உயிரோடு இருக்காங்க? இல்லை இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நாள், இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. இல்லை இல்லை, இன்னைக்கு இருக்கிற எழுத்தின்படியே உண்டான இஸ்ரவேல் ஜனங்கள் சாகாம உயிரோடு இருக்கிறார். அது இல்லை. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் நாட்டில் ஆமாம் இருக்கிறாங்க. இஸ்ரேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரம். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் ஆசிரியப்பட்ட ஜனங்களாக இருக்காங்க. அது எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் உலக போருக்கு அப்புறம். ஆமாம், ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் தான் இஸ்ரவேல் நாடு செழுமையாக உலகத்துக்கு மாறினது. ஏசு 47 நினைக்கிறேன், 47 48 தான் சுதந்திரம் எல்லாத்துக்கும் கிடச்சிது. சிலோன், சிங்கப்பூர், மலேசியா 47 48, இந்த மாதிரி நாட்களில் தான் உலக நாடுக்கு முக்கால்வாசிக்கு சுதந்திரம் கிடச்சிது. அப்போது இந்த நாளிலிருந்து சுதந்திரம் கிடச்சேன்னா எதுக்கு சுதந்திரம் கேட்டிங்கன்னா, மதத்துக்கு சுதந்திரம். உலக நாடு இருக்கிற எல்லா சபை பிரிவும் இங்கே வந்துச்சு. வந்து என்னாச்சு, இந்தியாவில் நற்செய்தி, இந்துக்கள் விக்கிரகங்களை வணங்குறவங்க அவங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்காரும் உள்ளே வந்துட்டான். வந்து அறிவித்து ஏழு சபைகளை உருவாக்கிட்டாங்க. அந்தந்த சபை உருவாக்கிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த ஏழு சபையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அதுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்குது. அப்போ ஒன்றும் ஆகாது. அது எப்படி ஆக முடியும்? தற்பும் சண்டை தான். ஆனால் ஏழு சபைக்குள்ளே இருந்து உண்மையான ஜனங்களை வெளியே கொண்டு வரலாம், கொண்டு வந்து புதுசாக ஒரு சபையை உருவாக்கலாம். அப்போ இந்த ஏழு சபைகள் உருவாகிற காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் உலக போர்லேருந்து மூன்றாம் உலக போர் தொடங்குற வரைக்கும் இந்த ஏழு சபைகள் பூமியில் இருக்கும். அதுக்கு முன்னாலேயும் இல்லை, அதுக்கு பின்னாலேயும் இல்லை. அப்போ நம்ம இருக்கிற நாட்களில் தான் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை சொல்லி ஏழு சபைகள் பிரிஞ்சிருக்கு. பேரை மட்டும் சொல்லிக்குவாங்க, ஆனால் சொந்த சாப்பாடு, சொந்த வஸ்திரம். அப்போ இவங்களுக்குள்ள பேச்சு எப்படி இருக்கும்? ஏழு பேர் ஏழு பாஷையும் பேசுகிறாங்க. ஏழு பேர் ஏழு பாஷையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏழு பேர் பாருங்கள், இன்னைக்கு சூப்பராக பாஷையை பேசுகிறாங்க, ஆனால் யூத பாஷையும் பேச தெரியாது. எஸ்ரா 9 ஒன்று ரெண்டு வார்த்தையில் வாசிப்போம். எஸ்ரா 9:1-2.
இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெருசியர், எபூசியர், அமோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவறுப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தவித்து தேசங்களில் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாக இருக்கிறது என்றார்கள்.
போதும் போதும், இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த வித்து தேசத்தின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பரிசுத்த வித்துனா என்ன? அது
தேவனுடைய பிள்ளைகள்,
பரிசுத்த வித்து
வார்த்தை,
தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கலப்படம் ஆயிடுச்சு. எப்படி கலப்படம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலப்படத்துக்கு யார் முதல்ல முன்னால நிற்கிறாங்க? எந்த அதிகாரிகள்? லேவியரும் ஆசாரியரும். அப்படின்னா யார் இந்த கலப்படத்துக்கு முதல்ல முந்தி நிற்கிறாங்க? லேவியர்னா யாரு சொல்லுங்க? ஊழியக்காரங்க. அதனால் புதுசாக வந்து ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, புறஜாதியிலிருந்து பெண்களை எடுத்து அவங்கள மனம் திருப்பி நம்ம கிறிஸ்தவங்களாக மாற்றிடலாம். அதனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களையும் நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையை கொடுத்து இன்றைக்கு கலப்படத்தை உருவாக்குறாங்க. வசனம் சொல்லுது, அந்நிய நகரத்திலே பிணைக்கப்படாதிருங்கள். அந்நிய நுகங்கிறது புறஜாதியிலிருந்து பெண்களை எடுக்கும் பொழுது அப்போ அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்னவாக மாறுது? கலப்படத்தில் போயிடுவாங்க. அப்போ இன்றைக்கு கலப்படம் உருவாகிறதுக்கு முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற அதிகாரிகள். நெகேமியா 13:23-24. நெகேமியா 13:23-24. நெகேமியா 13:23-24.
அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் வாக்கை தவிர யூத பாஷையை திடமாய் பேச அறியாதிருந்தார்கள்.
போது போதும். இங்க பாத்தீங்கன்னா யூத பாஷைங்கிறது சுத்தமா பேச தெரியல. யூத பாஷைன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள், அதான் யூத பாஷை. தேவனுடைய வார்த்தைகள் யூதர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை சுத்தமாக பேச தெரியாமல் எல்லாம் கலப்படம் பண்ணி தான் பேசுகிறாங்க. இந்த ஏழு சபையும் ஏழு விதமான கலப்படம். புதுசாக ஒருத்தன் ரசிக்கப்பட்டு வந்தானா, இந்த ஏழு கலப்படத்தில் எங்கே போகிறானோ அந்த கலப்படத்துக்குள்ளே தான் மாட்டிக்குவான். அப்போ தேவனுடைய வார்த்தை யார் வாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்க வந்து இந்த கலப்படத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல் சிந்தித்து தியானிக்காமல் நானும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி போனோம்னா எப்படி இருக்கும்? நம்மளை வழி நடத்துகிறவங்க யாரோ அந்த வழி நடத்துகிறவங்களுடைய கலப்படம் எப்படி இருக்குதோ அப்படி தான் நாமளும் மாறுவோம். அப்போ வந்து இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளோடு கலந்தபடியினால தேவனுடைய வார்த்தைகளை சுத்தமாக பேச தெரியல. ஒன்று ரெண்டு பேசுகிறாங்க. எப்படி நம்ம சாதாரண பேசும்போது 4-5 வார்த்தை இடையில இங்கிலீஷ் கலந்து நம்ம பேசுகிறோம், ஆனால் முழுவதும் நம்மளுக்கு பேச தெரியாது. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையில் அங்கங்கே கலந்துடுறது, அப்புறம் அந்த புறஜாதிகளுடைய பாஷையும் கலந்துடுறது. இப்படி வந்து பரிசுத்த வித்தாகிய தேவனுடைய வசனம் புறஜாதிகளுக்குள்ளே கலப்படமாய் சிதறி போனது. அதனால் இன்னைக்கு தேவ ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேச தெரியவில்லை அல்லது முடியவில்லை. செப்பனியா 3:9. செப்பனியா 3:9. ஏழு சபை என்னைக்கு ஒன்னா மாறுதோ அன்னைக்குதான் சுத்தமான பாஷம் வரும். அன்னைக்கு ஒரு மணி ஏழு சபையில கொண்டு வர முடியுமா? ஏழு சபையில ஒரு மணி நம்ம கொண்டு வர முடியுமா? ஆமா. ஆனா சுத்தமான பாஷை பேசுறதுக்கு முதல்ல வந்து என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனம் வேணும். நம்மளுக்கு பல பாஷை தெரியும். அப்படி தெரிஞ்சாங்க கூட ஒரு மனம் இருந்தால் நாம் ஒரே பாஷையை பேசலாம். இப்போ மலையாளம் இங்கிலீஷ் இதெல்லாம் தெரியுதுன்னு வைங்களேன், 4 பேர் வந்திருக்காங்க, நம்மளுக்குள்ளே ஒரு மனம் இருந்ததுன்னா நாம் தமிழ்லேயே பேசிக்குவோம். நம்மளுக்குள்ள ஒரு மனம் இருந்தது, இல்லாமல் இருந்ததுன்னா என்ன ஆகும்? நம்ம பேசுறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கிலீஷில் பேசுவேன் அல்லது மலையாளத்தில் பேசுவேன் அல்லது வேற ஏதாவது மொழியில் பேசுவேன். அப்படின்னா எங்கள் வந்து ஒரு மனம் இல்லை, அதனால நான் பேசுறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு நம்ம உடனே பாஷையை மாற்றிடுவோம். அப்போ இந்த ஒரு மனம் இருந்தால் தான் நம்மளுக்குள்ள சுத்தமான பாஷையை பேச முடியும். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் ஏழு மனம் இருக்குது, ஏழு புளித்தம்மாவனுடைய வாசனை இருக்குது, ஏழு வித்தியாசமான வாசனையை கொடுக்குது. அப்புறம் எப்படி நாம் ஒரு மனமாக இருந்து தேவனை துதிக்க முடியும் அல்லது தேவனுடைய சுத்தமான பாஷையை பேச முடியும்? அப்போஸ்தலர் 2:1-4 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:1-4 வரை.
பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவை அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளித்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலிருந்து பேசத் தொடங்கினார்கள்.
போதும், இங்கே பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு பெந்தகோஸ்தே என்னும் நாளிலே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தாங்க. அப்போ பெந்தகோஸ்தே என்னும் நாளில் அந்த ஒருமனத்தில் கிடைச்ச அந்த பரிசுத்தாவியினுடைய அந்த காரியங்களை வச்சு தான் இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபை என்கிற சபை உருவாயிருக்குது. ஆனால் இந்த பெந்தகோஸ்தே என்ற நாளிலே வந்த மாதிரி இந்த பெந்தகோஸ்தேங்கிற பேரை வச்சிருக்கிற ஜனங்கள் ஒருமனப்பட்டிருக்காங்களா
இன்னைக்கு?
அங்கே தான் போச்சு. அப்புறம் எப்படி வந்து பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள கிடைக்கும்? ஒருமனம் இல்லாதனால, பல மனமாக இருக்கிறதுனால, எந்தெந்த மன சிந்தையில் இருக்காங்களோ அந்தந்த ஆவி தான் அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஒருமனம் இல்லாதனால இன்றைக்கு பரிசுத்தாவியினுடைய செயல்கள் வெளிப்படாமல் இருக்கிறது. அவர்கள் வந்து ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஆவியில் இருக்கிறதுனால இன்றைக்கு ஒற்றுமையாக இல்லை. காரணம், ஒற்றுமையாக இல்லாதனால சுத்தமான பாஷையை பேச முடியல. அப்போ பரிசுத்த ஆவியினால் நாம் பலவிதமான பாஷைகளை பேசினாலும் நாம் பல அந்த பாஷைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் பூமியில் இருக்காங்க. ஆனால் பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் பாஷையை பேசணும்னா அது யாருக்குமே புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கு வந்து பரிசுத்தாவியில் பாஷையில் பேசுகிறாங்க. அந்த பாஷை வந்து இன்னைக்கு யாருக்காவது தெரியுதா? அதுதான் பிரச்சனை, அவங்களுக்கே தெரியல. அப்புறம் எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியும்? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு பாஷையை அனுப்பிட்டார். அந்த பாஷை யாருக்குமே தெரியாது, அதனால தான் அந்நிய பாஷைன்னு சொல்கிறோம். அந்நிய பாஷைன்னு சொன்னால் ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ், அப்படின்னா உலகத்தில் யாருக்குமே புரியாத ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை. இப்போ ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடா இதெல்லாம் என்ன மொழின்னு கேட்டிங்கன்னா அந்நிய மொழி இல்லை, அது வந்து இல்லை. அப்போ சரி, வெளிநாட்டு மொழியை எடுத்துக்கோமே. இப்போ ஜெர்மனி இருக்குது, ரஷ்யன் மொழி இருக்குது, இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் லாங்குவேஜ் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஃபாரின் லாங்குவேஜ். அப்படின்னா வேற நாட்டில் இருக்கிற மொழி. அப்போ இங்கே வந்து அந்நிய பாஷைன்னு ஏன் சொல்லியிருக்குதுன்னா, இந்த மொழியை பேசுகிற ஆட்கள் யாருமே இல்லை, அதுதான் அந்நிய பாஷை. அப்போ இன்றைக்கு ஒருமனம் இல்லாமல் கூடியிருக்கிறதுனால இந்த அந்நிய பாஷையில் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒருமனமாக இருந்து கூடியிருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு பரிசுத்தாவியினுடைய பாஷை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பாஷை நம்மளுக்கு புரியும், அடுத்தவங்களுக்கு புரியும். அதனால் தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அல்லது நித்திய ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு நித்தியமான தேவனுடைய வார்த்தைகளையும் இந்த பூமிக்குரிய அழிந்து போகக்கூடிய காரியங்களையும் பகுத்து பிரிக்க தெரியல. அதனால் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி தடுமாறி பேச்சிலேயே இடறி விழுகிறார்கள். அப்படி பேச்சில் இடறி விழுகும் பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, நாமளும் ஆவிக்குரிய காரியத்தில் வளர முடியல, அடுத்தவங்களும் ஆவிக்குரிய காரியங்களை வழி நடத்த முடியல. ஆமாம், அப்போ சபையில் பேசக்கூடாதுல்ல. ஒன்று குருந்தியார் 12-ம் அதிகாரம் 13-ம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக போட்டிருக்காது. என்னென்ன மாதிரி எப்படி எப்படி அந்நிய பாஷை பேசுறது, அதனுடைய சட்ட ஒழுங்குகள் வந்து அதில் அப்போஸ்தலன் பவுல் கொடுத்துருக்காரு. அப்போ இன்றைக்கு அந்த பாஷை இல்லாதனால அந்த அந்நிய பாஷையில் வர பிரச்சனைனாலேயும் இன்றைக்கி அதே மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. 1 கொரிந்தியர் 14:24 வாசிப்போம். போதும் போதும், இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத பாஷையை நான் இவங்களை பேச வைப்பேன், அப்படி இருந்தும் கூட இவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை. அப்ப இது ஆண்டவர் அனுப்பியிருக்காரு, வேணும்னா தான் அனுப்பியிருக்காரு. இது இப்படி நான் வந்து யாருக்கும் புரியாத ஒரு பாஷையை நான் வந்து இந்த ஜனங்களுக்குள்ளே அனுப்புவேன், அதை தெரிஞ்சும் கூட இவர்கள் எனக்கு செவி கொடுக்காம பிடிவாதமாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு கீழே வாசிப்போம். போதும் போதும், இப்போ அந்நிய பாஷை எனக்கு தெரியுது, யார்கிட்ட பேசணும்? பாருங்க இந்த வசனத்தை வாசிக்கிறதுலேயே இங்கே தடுமாற்றம் வருது. அந்நிய பாஷை யாருக்கிட்ட பேசணும்னு சொல்லிடு, அவசவாசிகிட்ட பேசணும். அந்நிய பாஷை எனக்கு பேச தெரியுதுன்னா யாருக்கிட்ட பேசணும்னா அவசவாசிகிட்ட பேசணும். என்னத்தினால அவசவாசிகிட்ட பேசணும்? என்ன காரணத்தினால அன்னி அவசவாசிகிட்ட பேசணும்? இல்லை இல்லை இல்லை, அவனுக்கு புரியணும். ஒரு திடீர்னு புறஜாதி ஒருத்தன் பார்த்துறான், உடனே அன்னி பாஷையில் பேசிட்டான். அப்போ என்னன்னா அவனுக்கு புரியணும், ஆனால் நம்ம பாஷை எப்படி இவர் பேசுகிறாரு தெரியாது இவருக்கு, எப்படி நம்ம பாஷை இவர் பேசுகிறாரு அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து அவன் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். ஆனால் இன்றைக்கி அந்நிய பாஷையை புறஜாதிகிட்ட பேசாமல் அல்லது அவசவாசிகிட்ட பேசாமல் இன்றைக்கி அந்நிய பாஷையை யாருக்கிட்ட பேசுகிறாங்க? விசுவாசிகிட்ட பேசுகிறாங்க. இங்கேயே ஃபெயில் ஆகி போயிட்டாங்க, இந்த இதுலேயே வந்து இடம் விழுந்துட்டான் மனுஷன். அப்போ ஒரு விசுவாசியை பார்த்தா அவங்ககிட்ட என்ன பேசணும்? இப்போ நம்ம விசுவாசிகளை பார்க்குறோம், தீர்க்க தரிசனம் தான் பேசணும். அப்படின்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மாதிரி காலங்களில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து தான் ஒரு விசுவாசிக்கிட்ட பேசணும். ஆனால் இன்றைக்கி ரெண்டு விசுவாசியும் பார்த்துட்டாங்கன்னா ரெண்டு பேரும் அன்னி பாசியில் சும்மா எப்படி சிவகாசி பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிப்பாங்க
இன்றைக்கி.
ஆமாம், வெள்ளையும் வெள்ளையும் போட்டாங்கன்னா போதும், எங்கேருந்து வரும்னு சொல்லி தெரியாது. அந்நிய பாஷை சர மாதிரி அடிப்பாங்க ரெண்டு விசுவாசிகளை சேர்ந்து. இவன் பேசுறதுக்கு அவனுக்கு புரியாது, அவன் பேசுறது இவனுக்கும் புரியாது. ஆனால் ரெண்டு பேரும் பேசுறது ரெண்டு பேருக்கு புரிஞ்சுதான், அதுவும் கிடையாது. ஆனால் பயங்கரமாக துள்ளி குதிப்பாங்க. எனக்கும் பேச தெரியும், ஆனால் எனக்கும் புரியாது, உனக்கும் புரியாது, அடுத்தவனுக்கும் புரியாது. நானும் பேசுவேன், நீயும் பேசு. இது பார்த்தீங்கன்னா சில சபைகளில் குறிப்பிட்ட இடத்தையே வச்சுருக்காங்க, போய் என்னமோ வளரி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ரூமை ஒதுக்கி விட்டுருக்காங்க. அப்படி இன்றைக்கு விசுவாசிக்கிட்ட அடையாளமாக இருக்குது என்னங்கிறது தெரியாமல், அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்குது என்னன்னு சொல்லி தெரியாமல், எனக்கு தான் பேசுறதுன்னு சொல்லி அர்த்தம் இல்லாத பாஷையில் அழப்பிட்டு இருந்து இன்றைக்கு அவர்களும் கெட்டு மற்றவர்களையும் கெட்டு சீரழிக்கிறாங்க. மற்ற ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. காரணம் என்னைக்காவது இந்த வசனத்தை படிச்சிருப்பாங்களான்னு கேட்டால் படிக்கவே மாட்டான். கேட்டால் எனக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோட தேவன் என்னை அபிஷேகம் செய்தாருமா, அதே தப்பு. அந்நிய பாஷை அடையாளத்தோட தேவன் அபிஷேகம் செய்தாராமா. இப்படி வந்து நிறைய வார்த்தைகள். அப்புறம் மத்திய ஆலயத்தில் கல்யாண விருந்து, ஆனால் கல்யாண விருந்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது எல்லா பூமியில் இருக்கிற காரியங்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய ஆகாயத்தில் போய் தான் கல்யாணம் விருந்தாமா. இப்படி வேத வசனத்தை நேசிக்காமல், வாசிக்காமல், சிந்தித்து தியானிக்காமல், பகுத்தறியாமல் இருக்கும்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதிலே இடறி விழுகிறார்கள். அதனால் நாம் இந்த மாதிரி மற்றவங்கிட்ட பேசும்போது இடறி விடுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இனிமேல் முதல் கொண்டு இன்றையிலிருந்து இந்த சமயம் முதல் கொண்டு வேதத்தை நேசித்து வாசித்து சிந்தித்து தியானித்தோம்னா நம்ம ஞானமாக பேசலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.